President Monson, thank you for announcing those three new temples in such marvelous locations. President, we love and sustain you with all our hearts. And our dear brothers and sisters, dear friends, please have a wonderful and happy Easter Sunday, all of you. On Easter Sunday, we celebrate the most long-awaited and glorious event in the history of the world. It is the day that changed everything. On that day, my life changed. Your life changed. The destiny of all of God's children changed. On that blessed day, the Savior of mankind, who had taken upon himself the chains of sin and death that held us captive, burst those chains and set us free. Because of the sacrifice of our beloved
மரணத்திற்கு கூறு இல்லை, பாதாளத்திற்கு ஜெயம் இல்லை, சாத்தானுக்கு நீடித்த வல்லமை இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நம்மை மறுபடியும் குறிப்பித்தார். இந்த வார்த்தைகளில் நம்மால் ஒருவரை ஒருவர் தேற்ற முடியும் என்று அவர் சொன்னபோது அப்போஸ்தலர் பால் உண்மையிலேயே சரியாக சொன்னார். நாம் அடிக்கடி இரட்சகரின் பாவ நிவர்த்தியை குறித்து பேசுகிறோம், அது மிகவும் சரியே. ஜேக்கப்பின் வார்த்தைகளில் அவரை பற்றிய சம்பூர்ண ஞானத்தை பெற கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தி குறித்து நான் ஏன் பிரசங்கிக்க கூடாது? ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் கிறிஸ்துவை பற்றி பேசும்போது கிறிஸ்துவை களி கூறுகிறோம், கிறிஸ்துவை பற்றி போதிக்கிறோம், கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம். தேவகுமாரனின் நித்திய வாழ்விற்காக நம் வியப்பின் மகத்துவத்தின் உணர்வை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. நமது போதனையிலும் நமது உரையாடலிலும் அல்லது நமது இருதயங்களிலும் இரட்சகரின் பாவ நிவர்த்தி பொது இடமாக கூடாது. அது புனிதமாகவும் பரிசுத்தமாகவும் இருக்கிறது. ஏனெனில் பெரிதும் கடைசியான பலியின் மூலமாக இது இருப்பதால் கிறிஸ்துவாகிய இயேசு அவர் தம்முடைய நாமத்தில் விசுவாசிக்கிற யாவர் மீதும் இரட்சிப்பை கொண்டு வருவார். பரிபூர்ணம் இல்லாத, தூய்மை இல்லாத, தவறுகள் நிறைந்தவர்களாக, நன்றி இல்லாதவர்களாக இருக்கிற நம்மை ரட்சிக்க தேவகுமாரன் தம்மை தாழ்த்தியதை பற்றி நான் நினைத்து ஆச்சரியப்படுகிறேன். இரட்சகரின் பாவ நிவர்த்தியை புரிந்து கொள்ள நான் சிறிது மனத்திற்குள் நான் முயற்சி செய்தேன். தேவன் நம்மை ஆழமாக, பரிபூர்ணமாக, நித்தியமாக நேசிக்கிறார் என்ற விளக்கம் மட்டுமே என்னுள் வந்தது. கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலத்தையும் நீளத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் என்னால் கணக்கிட ஆரம்பிக்கக்கூட முடியாது. வேதங்கள் அடிக்கடி அழைக்கிற தேவனின் கிருபை அந்த அன்பின் ஒரு சக்தி வாய்ந்த வெளிப்படுத்துதல். அது தெய்வீக உதவியாகவும் தவறுள்ளவர்களுக்கு குறையுள்ளவர்களாக நாம் இருப்பதிலிருந்து நாம் உலர்கிற பலத்தின் வரமாகவும் இருந்திருந்தது. இப்போது நாம் சத்தியத்தில் நாம் நன்மை உடையவரைக்கும் சகல காரியங்களையும் அறிந்து கொள்ளும் வரைக்கும் சத்தியத்தையும் ஒளியும் பெற்றுக்கொள்கிற பெண்மையை அறிந்திருக்கிறோம். தேவனின் கிருபை மிகவும் அற்புதமானது. இருந்தும் இது வழக்கமாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இருந்தும் கூட அவருடைய நித்திய ராஜ்யத்தில் நமக்காக ஆயப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுதந்திரிக்க நாம் எண்ணமுடையவர்களாக இருந்தால் தேவனின் கிருபையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு கிருபையை பற்றி நான் பேச வேண்டும். குறிப்பாக முதலில் பரலோகத்தின் கதவுகளை எப்படி கிருபை திறக்கிறது, இரண்டாவதாக எப்படி அது பரலோகத்தின் ஜன்னல்களை திறக்கிறது. முதலாவதாக கிருபை பரலோகத்தின் கதவுகளை திறக்கிறது. ஏனெனில் நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். அதனால் எந்த அசுத்த பொருளும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நாம் ஒவ்வொருவரும் தேவனின் பிரசன்னத்திற்குள் திரும்ப தகுதியற்றவர்களாய் இருக்கிறோம். நமது முழு ஆத்மாக்களோடும் தேவனுக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டியவர்களாக இருந்தாலும் அது போதாது. ஏனெனில் நாம் இன்னமும் பிரயோஜனமற்ற ஊழியர்களாகவே இருக்கிறோம். பரலோகத்தின் வழியை நம்மால் சம்பாதிக்க முடியாது. நாம் மேற்கொள்ள நமக்கு சக்தி இல்லாத நீதியின் கோரிக்கைகள் தடங்களாக நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லாம் தொலைந்து போகவில்லை. தேவனின் கிருபை நமது பெரிய நித்திய நம்பிக்கையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தின் மூலமாக நீதியின் கோரிக்கைகள் கிருபையின் திட்டத்தை அமைதிப்படுத்துகிறது. மேலும் மனுஷர் மனம் திரும்பும்படியான விசுவாசத்தை பெற வழி ஏற்படுத்துகிறது. நமது பாவங்கள் சிவப்பென இருந்தாலும் உறைந்த பணிபோல் வெண்மையாகும். நமது நேசமுள்ள இரட்சகர் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்து அது அவருடைய நித்திய ராஜ்யத்திற்குள் ஒரு பிரவேசித்தலை நமக்கு அளிக்கிறது. கதவு திறக்கப்பட்டது. ஆனால் நமது முந்தைய குற்றப்பட்ட நிலைக்கு நம்மை தேவனின் கிருபை சாதாரணமாக கொண்டு வருவதில்லை. நமது தவறுகளையும் பாவங்களையும் ரட்சிப்பு மட்டும் நீக்குவதாயிருந்தால் பின்னர் அற்புதமாயிருக்கிற ரட்சிப்பு நமக்கான பிதாவின் நோக்கங்களை நிறைவேற்றுவதில்லை. அவருடைய நோக்கம் இன்னும் உயர்ந்ததாயிருக்கிறது. அவருடைய குமாரர்களும் குமார்த்திகளும் அவரை போலாக வேண்டும் என்பது அவர் விரும்புகின்றார். தேவ கிருபையின் வரத்துடன் சீடரின் பாதை பின்னாக நடத்துவதில்லை, அது முன்னாக நடத்துகிறது. புரிந்து கொள்ள நமக்கு கடினமான உயரங்களுக்கு அது நடத்துகிறது. அவருடைய பரிபூர்ணத்தையும் அவருடைய மகிமையும் பெற்றுக்கொண்ட நமக்கு அன்பானவர்களால் நாம் சூழப்பட்டிருக்கிற நமது பரலோக பிதாவின் விண்ணக ராஜ்யத்தில் மேன்மை அடைதலுக்காக நடத்துகிறது. சகல காரியங்களும் நம்முடையதாக இருக்கின்றன. நாம் கிறிஸ்துவில் இருக்கிறோம். உண்மையில் பிதாவுக்குள்ள சகலமும் நமக்கு கொடுக்கப்படும். இந்த கிருபை சுதந்திரத்துக்குள்ள ஒரு திறக்கப்பட்ட வாசலை விட நாம் அதிகம் வேண்டும். மறுபிரிவி என வேதங்கள் அதை விவரிக்கிறது. ஆம், தேவனால் பிறக்க நாம் தங்களுடைய மாம்சமான வீழ்ந்த நிலையிலிருந்து தேவனால் மீட்கப்பட்டு நீதியின் நிலைக்கு மாற்றப்பட்டு அவருடைய குமாரரும் குமார்த்திமாகிற ஒரு விசேஷித்தமான மாற்றத்திற்கு ஒரு இறுதிய விருப்பத்துடன் இந்த வாசல் வழியாக நாம் பிரவேசிக்க வேண்டும். இரண்டாவதாக, கிருபை பரலோகத்தின் ஜன்னல்களை திறக்கிறது. தேவனின் கிருபையின் மற்றொரு தன்மை பரலோகத்தின் ஜன்னல்களை திறத்தல். மற்றபடி நம்மால் அணுகுவதற்கு அப்பால் உள்ள காரியங்களை நாம் அடைய சாத்தியமாக்கின்ற வல்லமையின் பலத்தின் ஆசீர்வாதங்களை அதன் வழியாக தேவன் பொழியப்படுகின்றார். அது தேவனின் ஆச்சரியமான கிருபையினாலே ஏமாற்றுபவனின் அபாயகரமானதையும் மறைந்திருக்கிற சோதனைகளையும் அவருடைய பிள்ளைகள் மேற்கொண்டு பாவத்திற்கு மேலாக எழும்பி கிறிஸ்துவில் பரிபூரணம் ஆவார்கள். பலவீனங்கள் நாம் யாவரிடம் இருந்தாலும் கூட அவைகளை நாம் மேற்கொள்ளலாம். நம்மை தாழ்த்தி விசுவாசமாக இருந்தால் பலவீனமுள்ளவைகள் பலமுள்ளவைகளாகும். அது தேவனுடைய கிருபையினால். நமது தகுதிகளை அதிகமாக்கி நமது வாழ்க்கையை செழிப்பாக்கின்ற உலக பிரகார ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய வாரங்களையும் நமது வாழ்க்கை முழுவதும் தேவனின் கிருபை அருளுகிறது. அவருடைய கிருபை நம்மை புதுப்பிக்கிறது. அவருடைய கிருபை நம்மை சிறப்பானவர்களாக நமக்கு உதவுகிறது. யார் தகுதி பெற வேண்டும்? பாரிசி சைமன் வீட்டிற்கு கிறிஸ்து போனது குறித்து வேதகபத்தில் நாம் படிக்கிறோம். வெளியரங்கமாக சைமன் ஒரு நல்ல மனிதனாகவும் நேர்மையானாகவும் தோன்றினார். செய்ய வேண்டிய பிறப்புகளை வழக்கமாக அவர் சரிபார்த்து கொண்டார். அவர் பிரமாணத்தை கை கொண்டார். தசம பாகத்தை செலுத்தினார். ஓய்வு நாளை அசைத்தார். ஜனசரி சமீபத்த ஜப ஆலயத்திற்கு. ஆனால் சைமன் இருந்தபோது ஒரு நாள் அவர்களிடம் ரட்சகரின் பாதங்களை அவளது கண்ணீரால் தழுவி அவருடைய பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாள். இந்த தொழுகையின் காட்சிகள் சைமன் மகிழ்ச்சி அடையவில்லை, ஏனெனில் அந்த பெண் பாவின அவர் அறிவார். இயேசுவுக்கு அது தெரியாமல் அவர் தீர்க்கதரிசியாக இருக்க மாட்டார், அல்லது அந்த பெண் அவரை தொட அனுமதிக்க மாட்டார் என சைமன் நினைத்தார். அவருடைய எண்ணங்களை கவனித்தால் இயேசு சைமன் திரும்பி ஒரு கேள்வி கேட்டார். அவர் சொன்னார், ஒருவனிடத்தில் இரண்டு பேர் கடன்பட்டிருந்தார்கள், ஒருவர் 500 வெள்ளி காசும் மற்றவன் 50 வெள்ளி காசும் கொடுக்க வேண்டியிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத இருக்கும் மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்கள் எவரிடத்தில் அன்பாயிருப்பான், எவனுக்கு அதிகமாய் மன்னிவித்தானோ அவனை, சைமன் பதிலளித்தான். பின்னர் இயேசு தனித்துவமான ஒரு பாடத்தை போதித்தார். இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயோ, இவர் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவர் மிகவும் அன்பு உண்டாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். இந்த இரண்டு மனிதர்கள் யாரை நாம் அதிகம் நேசிப்போம்? நாம் சைமனை போல் இருக்கிறோமா? நம்முடைய நல்ல செயல்களில், நம்முடைய சொந்த நிதியில் நம்பிக்கை வைத்து நம்பிக்கையும் வாழ்தலாக இருக்கிறோமா? ஒருவேளை அல்லது நமது தரங்களின் வாழாதவர்களோடு சிறிது பொறுமை இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோமா? ஒரு தானியங்கி ஓட்டுநரை போல் நம் கூட்டங்களில் பங்கேற்று கொண்டு சுவிசேஷ கோட்பாடு வகுப்பில் கொட்டாவி விட்டு கொண்டு திருவிருந்து கூட்டத்தின் போது நமது கைபேசிகளை இயக்கி கொண்டு நடவடிக்கைகளின் வழியே போய்கொண்டிருக்கிறோமா? அல்லது பாவனைத்து முற்றிலும் நம்பிக்கை இழந்ததாக நினைத்த அந்த பெண்ணை போல் இருக்கிறோமா? நாம் அதிகமாய் நேசிக்கிறோமா? பரலோக பிதாவிற்கு நாம் கடன் பெற்றிருப்பதை நாம் புரிந்து கொண்டு தேவனின் கிருபைக்காக நமது முழு ஆத்மாவும் வேண்டுகின்றோமா? ஜெபிக்க நாம் முழங்கால் படியிடும் போது நமது நீதியின் பெரிய காரியங்களை திரும்பி பார்ப்பதற்காக அல்லது நமது தவறுகளுக்காக அறிக்கையிட்டு தேவனின் கிருபைக்காக வேண்டி அதிசயமான மீட்பின் திட்டத்திற்காக நன்றியுடன் கண்ணீர் சிந்துவதற்காக கீழ்ப்படிதலின் ரட்சிப்பை பணத்தால் வாங்க முடியாது. அது தேவகுமாரின் இரத்தத்தால் வாங்கப்பட்டது. ரட்சிப்பாக நமது நல்ல பணிகளை நாம் வியாபாரம் செய்ய நினைப்பது ஒரு விமானச்சி பயணச்சீட்டை வாங்கி பின்னர் விமானம் நமக்கு சொந்தமென நினைப்பது போலாகும், அல்லது நமது வீட்டிற்கு வாடகை கொடுத்த பிறகு பின்பு பூமி முழுவதும் உரிமையுள்ளவர்களாக நினைப்பது போலாகும். பின்னர் எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? கிருபை தேவனின் வரமாயிருந்தால் பின் தேவனின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதல் ஏன் மிக முக்கியம்? ஏன் தேவனின் கற்பனைகளை பற்றி அல்லது மனம் திருப்பதை பற்றி கவலைப்பட வேண்டும்? ஏன் நாம் பாவிகள் என்பதை ஒப்புக்கொண்டு நாம் தேவன் நம்மை ரட்சிக்கக்கூடாது? அல்லது பாலின் வார்த்தைகளில் கேள்வியை கேட்போம், கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலை நிற்கலாமா? பாலின் பதில் மிக எளிதானது, தேவன் தள்ளிவிடுகிறார். சகோதர சகோதரிகளே, அவரிடத்தில் உள்ள அன்பால் தேவனின் கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். நமது முழு இருதயத்தோடும் முழுமதந்தும் தேவனின் கிருபையை வரத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்பது சாந்தத்துடனும் நன்றியுடனும் நமது பரலோக பிதாவிடத்தில் அன்பு செலுத்தவும் கீழ்ப்படியவும் நமக்கு அதிக காரணங்களை கொடுக்கிறது. சீடரின் பாதைகளில் நாம் நடக்கும்போது அது நம்மை புதுப்பிக்கிறது, அது நம்மை விருத்தி செய்கிறது, அதே போலவே நமக்கு உதவுகிறது. அவரது பிரசன்னத்திற்கு திரும்பி போக நம்மை நடத்துகிறது. பொல்லாப்பை இனி செய்ய மனமில்லாதவராய் நன்மையை தொடர்ந்து செய்யும்படிக்கு பலத்த மாற்றத்தை கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிறார். ஆகவே தேவனின் நன்மைக்காக நாம் முடிவில்லாத அன்பு மற்றும் நன்றியின் ஒரு இயற்கையான விளைவாக தேவனின் கற்பனைகளுக்கு நமது கீழ்ப்படிதல் வருகிறது. இந்த உண்மையான அன்பின் நன்றியின் வடிவம் தேவனின் கிருபையுடன் நமது பணியை அதிசயமாக சேர்க்கும். நமது சிந்தனைகளை நிறுத்தாது நம்மை சிங்காரிக்கட்டும். தன்னம்பிக்கை தேவனின் பிரசன்னத்தில் பலப்படும். அன்பான சகோதர சகோதரிகளே, சுவிசேஷத்தில் உண்மையுள்ளவர்கள் வாழ்வதால் ஒரு சுமை இல்லை. நித்தியத்தின் மகத்துவமான மகிமையை சுதந்திரிப்பதற்கு ஒரு ஆயத்தமாகிய ஒரு மகிழ்ச்சியான ஒத்திகை. நமது பரலோக பிதாவுக்கு கீழ்ப்படிய நாம் பார்க்கிறோம், ஏனெனில் நமது ஆவிகள் அதிகமாக ஆவிக்குரிய காரியங்களிலே செய்வாகும். இருப்பதையே ஒருபோதும் அறியாத காட்சிகள் திறக்கப்பட்டன. பிதாவின் சித்தத்தை நாம் செய்யும்போது தெளிவுபடுத்தலும் புரிந்து கொள்ளுதலும் நமக்கு வருகிறது. கிருபை தேவனின் ஒரு வரம். தேவனின் கற்பனைகள் ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படிதலாயிருக்க நமது விருப்பம் என்பது நமது பரலோக பிதாவிடமிருந்து இந்த பரிசுத்த வரத்தை பெற நாம் அநித்திய கரங்களை நீட்டுவதாகும். நாம் செய்ய முடிந்ததெல்லாம் செய்வோம். எங்கள் பிள்ளைகளும் எங்கள் சகோதரரும் கிறிஸ்துவில் விசுவாசிக்கும் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்று அவர்களுக்கு உணர்த்துவதற்கு நாம் கருத்துடன் பிரயாசப்படுவோம். ஏனென்றால் நம்மால் முடிந்தவற்றையும் செய்த பின்பு நம்மால் கிருபையால் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை அறிவோம் என நீஃபை அறிவித்த போது தேவனின் கிருபையை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்காக தீர்க்கதரிசி நீஃபை ஒரு பெரிய பங்கை கொடுத்தார். ஆயினும் சில நேரங்களில் நாம் மால் முடிந்தவர் எல்லாவற்றையும் செய்த பின்பு என்ற வாக்கியத்தை நாம் தவறாக சொல்கிறோம் என்று வியப்புறுவேன். பின்பு என்பது ஏனென்றால் என்பதற்கு சமமல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்தவரையும் எல்லாவற்றையும் செய்கிறோம் என்பதால் நாம் ரட்சிக்கப்படுகிறதில்லை. நம்ம யாராவது நம்மால் முடிந்தவர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறோமா? அவருடைய இரட்சிப்பின் கிருபையின் அவர் குறுக்கீடு முன் எல்லா முயற்சிகளையும் செய்யும் வரை தேவன் காத்திருக்கிறாரா? அநேக மக்கள் ஊக்கமடைந்ததாக உணர்கிறார்கள், ஏனெனில் அவர்கள் தொடர்ந்து வீழ்ந்து போகிறார்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமும் பலவீனம் உள்ளது என முன்னதாகவே அவர்களுக்கு தெரியும். என் அக்கிரமங்களிலிருந்து என் ஆத்மா துக்கமடைகிறது. எனது பிரகடனப்படுத்தியதில் நீஃபையுடன் சேர்ந்து அவர்கள் தங்கள் குரலை உயர்த்தினார்கள். பாவத்தை மேற்கொள்ள இரட்சகரின் கிருபையை அனுபவித்தான் நமக்கு சாத்தியமாக்கிறது என நீஃபைக்கு தெரியும் என எனக்கு நிச்சயம் உண்டு. இதனால் கிறிஸ்துவில் விசுவாசிக்கும் தேவனோடு ஒப்புரவாகவும் வேண்டும் என்று அவனுடைய பிள்ளைகளுக்கு அறிவுறுத்த நீஃபை சிரத்தையாக பிரயாசப்பட்டான். குறைந்தது அதைத்தான் நம்மால் செய்ய முடியும். அநீதியத்தில் அதுதான் நமது பணி. கிருபை எல்லாருக்கும் எல்லாருக்கும் கிடைக்கிறது. நமக்காக ரட்சிகர் செய்தது நான் நினைக்கும் போது அது அந்த முதல் ஈஸ்டர் ஞாயிறு நடத்தி என்னுடைய குரலை உயர்த்தி அதிஉன்னத தேவனுக்கும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துக்கும் துதி எழுப்ப விரும்புகிறேன். பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டன. பரலோகத்தின் ஜன்னல்கள் திறக்கப்பட்டன. நறுங்குண்ட இதயங்களையும் நொறுங்குண்ட ஆவிகளையும் கொண்ட அனைவருக்கும் இன்றும் என்றென்றும் தேவனின் கிருபை கிடைக்கிறது. புரிந்து கொள்ள முடியாத உயரங்களுக்கு ஏறுவதற்கு நமக்காக இயேசு கிறிஸ்து வழியை செம்மைப்படுத்தியிருக்கிறார். இரட்சகரின் பாவ நிவர்த்தியின் மகத்துவத்தை புதிய கண்களும் புதிய இருதயத்தோடும் நாம் பார்க்க நான் ஜெபிக்கிறேன். தேவனுக்காக நமது அன்பையும் காட்டவும் அவரது கற்பனை கைகொள்வதில் தேவனின் அளவிற்கு கிருபையின் வரத்திற்கும் நமது நன்றியை காட்டவும் மகிழ்ச்சியான புதிதான ஜீவனுள்ளவர்களாகவும் நடந்து கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். நமது போதகரும் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த நாமத்தின் பெயரில் ஆமென்.